said these words to them in Matthew chapter 16.
மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரத்திலே இயேசு ஒருமுறை பரிசேயர்களை பார்த்து இவ்விதமாக சொன்னார்.
Matthew 16 and verse 3.
மத்தேயு 16 அதிகாரம் 3 வசனம்.
Verse 2 and 3.
மத்தேயு 16 அதிகாரம் 2 3 வசனங்கள்.
He said, when it is evening, you say it will be fair weather because the sky is red. In the morning, you say there will be a storm today for the sky is red and threatening. Do you know how to discern the appearance of the sky but cannot discern the signs of the times?
அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனமாகிறபோது செவ்வானமிட்டிருக்கிறது, அதனால் வெளியாகும் வெளிவாங்கும் என்று சொல்கிறீர்கள். உதயமாகிறபோது செவ்வானமும் மந்தாரமுமாயிருக்கிறது, அதனால் இன்றைக்கும் காற்று மழையும் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியும், தெரியுமே காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா?
I think Jesus would say that to many Christians today.
இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை பார்த்தும் இயேசு இதையே சொல்வார் என்று தான் நான் நம்புகிறேன்.
And that is, you can look at the clouds and know that it's going to rain or it's not going to rain depending on the color of the clouds.
மேகத்தை பார்த்து இன்று மழை பெய்யுமா பெய்யாதா என்று உங்களாலே மேகத்தை பார்த்து நிதானிக்க முடிகிறது.
But he says, can you discern the signs of this time that you are living in at present?
ஆனால் இப்பொழுது இந்த நிகழ் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த நாட்களை உங்களால் நிதானித்து அறிய முடிகிறதா?
I have heard all types of Christians say Jesus is coming soon.
எல்லா விதமான கிறிஸ்தவர்களும் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார்.
I believe that if you really believe that in your heart, there will be at least two things that you do.
உண்மையாலுமே நீங்கள் உள்ளத்திலே அதை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், குறைந்தபட்சம் இரண்டு காரியங்கள் நடக்க வேண்டும்.
If you don't do these two things and you don't really believe that Christ is coming soon,
இந்த இரண்டு காரியங்களை நீங்கள் செய்யாத பட்சத்திலே உண்மையாலுமே இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றுதான் அர்த்தம்.
Then this word applies to you. You cannot discern the signs of the time.
அப்படியானால் இந்த வார்த்தை உங்களால் காலங்களை நிதானிக்க முடியவில்லை என்கிற வார்த்தை உங்களுக்கு தான் அது பொருந்துகிறது.
The first thing that you'll do is what's written in 1 John chapter 3 and verse 2 and 3.
நீங்கள் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று இது விசுவாசிக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் 1 யோவான் 3 அதிகாரம் 3 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
Here it's talking about the second coming of Christ.
இங்கே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து சொல்லப்படுகிறது.
We are children of God, but it has not yet appeared as to what we shall be.
நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை.
But we know one thing, that when Jesus appears, we will be like him because we will see him exactly as he is.
ஆனால் இயேசு வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று இந்த ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம்.
And everyone who has this hope fixed on him purifies himself just as he is pure.
அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான்.
So if you ask the average Christian, what is the blessed hope you have?
ஒரு சராசரி கிறிஸ்தவனை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆனந்த நம்பிக்கை என்ன, பாக்கியமான நம்பிக்கை என்ன என்று
கேட்டால், you don't believe me, you can test it out.
நீங்கள் அதை சோதித்து பார்க்கும் வரை அதை நம்ப முடியாது.
What is your blessed hope?
உங்களுடைய ஆனந்த நம்பிக்கை என்ன?
Almost all of them will say the hope of seeing Jesus is coming back.
Ellarume Yesu Christ meendum varumbodhu naan avarai kaanven endru solvaargal.
I say, is that all?
Avlavu thana?
I say, that's only half of what the Bible says.
Vedam solvadhile adu paadhi thaan.
Tell me the other half.
Innoru paadhiye sollungal endru kettal.
And they'll think, oh, we'll go to heaven.
Paralavathu povom endru solvaargal.
That's not what the Bible says.
Anal vedam appadi sollavillai.
Because Christians don't read the Bible slowly and carefully, they miss out on so much that God has.
மெதுவாகவும் கவனமாகவும் அநேக கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசிக்காதபடினாலே தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய எவ்வளவோ காரியங்களை இழந்து போகிறார்கள்.
In your lifetime, it is better that the Bible goes through you once than you go through the Bible 50 times.
உங்களுடைய வாழ்நாளிலே நீங்கள் வேதத்தை 50 முறை வாசிப்பதற்கு பதிலாக ஒரு முறையாக இந்த வேதம் உங்களுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
For that you have to read slowly.
அதற்காக நீங்கள் மெதுவாக வேதத்தை வாசிக்க வேண்டும்.
What is the hope mentioned here?
இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை என்ன?
Everyone who has this hope, verse 3.
மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம், இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும்.
What is the hope?
அது என்ன நம்பிக்கை?
One.
ஒன்று.
In the previous verse, we shall see him as he is when he comes.
அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம்.
We shall see Jesus.
நாம் இயேசுவை தரிசிப்போம்.
And the second part.
இரண்டாவது பகுதி.
Verse 2.
இரண்டாம் வசனம்.
We shall be like him.
நாம் அவரை போலவே இருப்போம்.
Not we shall go to heaven.
நாம் பரலோகத்திற்கு போவோம் என்றால்.
Not we shall be free from sickness.
வியாதியிலிருந்து விடுதலையாவோம் என்பதல்ல.
Not we shall walk on golden streets.
நாம் பொன்மயமான சாலைகளிலே நடப்போம் என்பதல்ல.
We shall be like him.
நாம் அவரை போலவே இருப்போம் என்கிற நம்பிக்கை.
I'll tell you honestly.
நேர்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
I'm not looking forward to going to heaven.
நான் எப்பொழுது பரலோகத்துக்கு போகலாம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதில்லை.
I have no interest in that.
அதை எனக்கு சற்றேனும் விருப்பமில்லை.
I am looking to see Jesus face to face.
நான் இயேசுவை முகமுகமாய் தரிசிப்பது எப்பொழுது என்று எதிர்பார்த்துக்
கொண்டிருக்கிறேன். To be with him, not go to heaven, to be with him.
அவரோடு கூட இருக்கும்படிக்கு தான் எனக்கு வாஞ்சை.
பரலோகத்துக்கு
போக வேண்டும் என்றல்ல, நித்திய நித்தியமாக.
Wherever he is.
அவர் எங்கிருந்தாலும் சரி.
And secondly,
இரண்டாவதாக,
to be like him.
அவரை போல இருக்க வேண்டும்.
I've given up all these human ideas that are preached by preachers and aligned myself with the word of God.
மனுஷ பிரசங்கியார்கள் பேசக்கூடிய காரியங்கள் எல்லாம் நான் ஒதுக்கி விட்டு வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதிலேயே நான் கவனம் வைக்க விரும்புகிறேன்.
That's made me a very happy man.
நான் என்னை அது சந்தோஷமுள்ள ஒரு மனிதனாய் மாற்றி இருக்கிறது.
If you give up all the religious ideas that have been put into your head by preachers and read God's word, it will make you a happy person.
பிரசங்கியார்கள் உங்கள் மனதிலே வைத்து விட்டதான எல்லா மத சம்பந்தமான காரியங்களையும் சரக்குகளையும் எடுத்து விட்டு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதனால உங்கள் மனதை நிரப்பினால்.
So that is the first thing. If you believe that the coming of the Lord is near, it says here in verse 3, you will purify yourself until you reach his level of purity.
அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல அவருடைய பரிசுத்தத்தின் நிலவரத்திற்கு நீங்களும் அடையும்படியாய் நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பீர்கள். எப்பொழுது என்றால் நீங்கள் அவருடைய வருகையிலே நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால்.
And verse 3 it says everyone who has this hope will do it.
மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும்.
And you will not stop until you reach his level of purity.
அவருடைய பரிசுத்தம் என்கிற நிலவரத்தை அடையும் வரை நீங்கள் ஒரு காலம் நிறுத்த மாட்டீர்கள்.
Have you reached his level of purity?
அவருடைய பரிசுத்தத்தின் தரத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்களா?
I have not.
நான் அடையவில்லை.
Because I have not.
நான் அப்படி அடையாத இருக்கிறபடியால்.
And I acknowledge it.
நான் அதை ஒத்துக்கொண்டபடியாலே.
God is my witness.
தேவனே என்னுடைய சாட்சி.
Every day I seek to purify myself.
ஒவ்வொரு நாளும் என்னை நானே சுத்திகரித்துக் கொள்ள விரும்பிக் கொண்டே இருக்கிறேன்.
That is the proof that I am looking forward to the coming of Christ.
கிறிஸ்துவின் வருகைக்கு எதிர்நோக்கி இருக்கிறேன் என்பதற்கு இது ஒன்றே நிரூபணமாக இருக்கிறது.
If you are not doing that,
நீங்கள் அதை செய்யவில்லை என்றால்,
and you say you are looking forward to the coming of Christ,
செய்யாதபடிக்கு இயேசுவின் வருகை எதிர்நோக்கி இருக்கிறேன் என்று சொல்வீர்களானால்,
whether you know it or not, you are a liar.
நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ இல்லையோ நீங்கள் ஒரு பொய்யன்.
You are not looking forward to the coming of Christ.
நீங்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு எதிர்பார்க்கிறவர் அல்ல.
If you look forward to the coming of Christ,
நீங்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு எதிர்பார்க்கிறவர்களாக
இருந்தால், every day you will seek to be holier than yesterday.
நேற்றைய தினத்தை காட்டிலும் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் இன்னும் பரிசுத்தமாக வேண்டுமே என்று நீங்கள் முயற்சி.
There will be no backsliding in your Christian life.
உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பின்மாற்றம் என்பதே இருக்காது.
There is no such thing as standing still in the Christian life.
கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரே நிலையில நிற்கிறேன் என்றதான ஒரு காரியம் இல்லை.
Either going forward or going backwards.
ஒன்று நீங்கள் முன்னோக்கி செல்லு கொண்டிருக்கிறீர்கள், இல்லாவிட்டால் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள்.
It's like cycling up a steep hill slope.
ஒரு செங்குத்தான மலையின் சாலையிலே நீங்கள் சைக்கிள் ஓட்டிக்கொண்டு போவது போல.
If you keep on cycling, you go up.
நீங்கள் அந்த சைக்கிளை மிதித்துக் கொண்டே இருந்தால் மேல் நோக்கி போவீர்கள்.
If you stand still,
மிதிக்காமல் இருந்தால்
you go backwards.
நீங்கள் கீழே சரிந்து கொண்டு போவீர்கள்.
You can't sort of put a break and stand there in the Christian life. Not possible.
கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஏதோ நான் சரிந்து போகாமல் முன்னோக்கியும் போகாமல் பிரேக் போட்டு நிற்கிறேன் என்றதான காரியம் இல்லை.
There are no breaks.
அங்கே கிறிஸ்துவ வாழ்க்கையில் பிரேக்கே இல்லை.
You either go forward or you come back.
ஒன்று நீங்கள் முன்னோக்கி செல்கிறீர்கள், இல்லாவிட்டால் பின்னோக்கி
போகிறீர்கள். I want to say to all of you,
உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்,
If you are not moving forward in your Christian life, whether you know it or not, you are backsliding.
நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே முன்னோக்கி செல்லவில்லை, வளரவில்லை என்று சொன்னால், நீங்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் நீங்கள் பின்வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்.
I can honestly say that the last many years I've come to know Jesus better every year.
நேர்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கடந்த ஒரு சில ஆண்டுகளாக நான் கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக மேன்மையாக அறிந்து வருகிறேன்.
And I find myself having to cleanse myself every year.
நான் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், ஒவ்வொரு வருஷமும் என்னை நான் சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
Not of the kindergarten lessons like getting offended,
எல்கேஜி பாடங்களைப் போல மனத்தாங்கல் அடைவதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதல்ல.
And I finished with 30 years ago.
Or
kindergarten lessons like getting angry.
கோபப்படுவதிலிருந்து எப்படி மேற்கொள்வது, எல்கேஜி பாடம்.
Finished long ago.
அதையும் எவ்வளவு இன்றைக்கே முடித்து விட்டேன்.
These are all kindergarten lessons.
இவையெல்லாம் எல்கேஜி பாடம்.
Lusting after women.
ஸ்திரிகளை இச்சிப்பது.
Telling lies.
பொய் சொல்வது.
Not forgiving somebody.
ஒருவரை மன்னிக்காதிருப்பது.
These are not PhD lessons. These are kindergarten lessons in the Christian life.
இவைகளெல்லாம் PhD பாடங்கள் அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையில இவைகளெல்லாம் ஆரம்ப பாடங்கள்.
And when you finish with these, you keep moving and God shows you deeper areas of selfishness and spiritual pride that you can cleanse yourself from.
இவைகளெல்லாம் நீங்கள் முடித்துவிட்டு மேலே செல்ல செல்ல இன்னும் ஆழமான காரியங்களாகிய உங்களுடைய சுயநலம், உங்களுடைய ஆவிக்குரிய பெருமை, இப்படி புதிந்திருக்கிற காரியங்களை இயேசு காண்பிப்பார்.
Most Christians never learn about those things because they are still trying to pass their kindergarten lesson.
ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் இவ்விதமான காரியங்களை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்னுமே எல்கேஜி யுகேஜி பாடங்களையே அவர்கள் தேர்ச்சி பெறவில்லை.
Don't you think you will be disappointed if your child is sitting in kindergarten for 10 years?
10 வருஷமாக உங்களுடைய பிள்ளை எல்கேஜியே படித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்காதா?
I tell you, God is disappointed with most of his children.
நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, தேவன் தம்முடைய பிள்ளைகளில் அநேகருடைய வாழ்க்கையில அவர் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்.
So many people satisfy themselves.
அவர்கள் எளிதான காரியங்களிலே திருப்தி அடைந்து விடுகிறார்கள்.
I'm going to church.
நான் சபைக்கு போகிறேன்.
I'm giving some money.
பணத்தை கொடுக்கிறேன்.
I'm doing some evangelism.
சுவிசேஷ வேலை செய்கிறேன்.
What does it say here?
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
Those who have this hope will go to church regularly.
இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் ஒழுங்காக சபைக்கு போவான்.
Those who have this hope will do a lot of evangelism or give money for God's word.
இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் சுவிசேஷ ஊழியத்தை செல்வான், செய்வான், அல்லது தேவனுக்கு பணத்தை கொடுப்பான் என்று
சொல்லி. That's what preachers have told you.
இவைகளை பிரசங்கியார்கள் உங்களுக்கு சொல்லி
இருக்கிறார். The Holy Spirit says those who have this hope will purify themselves.
பரிசுத்த ஆவியார் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் தன்னை தானே சுத்திகரித்துக் கொள்கிறான்.
When you purify yourself, you'll be able to do God's work much better.
உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது தேவனுடைய ஊழியத்தை செம்மையாய், மேன்மையாய் செய்ய முடியும்.
See the water that the river of life that flows from heaven is absolutely pure.
பரத்திலிருந்து பாய்ந்து ஓடுகிறதன அந்த ஜீவ நதியானது முற்றிலும் சுத்தமுள்ளதாக இருக்கிறது.
But because it has to flow through human channels, it's pretty corrupt by the time it reaches people.
ஆனால் இந்த ஜீவ நதியானது மனுஷன் என்கிற வாய்க்காலுக்குள்ளாக ஊடாக பாய்ந்து உங்களிடத்தில் வரும்பொழுது அது கெட்டுவிட்டது.
You can have a tank of distilled water. If you send it through a dirty pipe, it's not pure by the time it reaches the other end.
தண்ணீர் தொட்டியிலே நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட நீரை வைத்திருந்தும் ஒரு அழுக்கான குழாய் வழியாக அந்த தண்ணீரை நீங்கள் பாய்ச்சும் பொழுது அது உங்களிடத்தில் வரும்பொழுது அந்த தண்ணீர் மாசுபட்டு விடுகிறது.
So it's no use saying I want to give the water of life to other people. I want to give it.
ஆகவே நான் எல்லோ மக்களுக்கு நான் ஜீவ நீரை கொடுக்க வேண்டும் சொல்லி ஓடிக்கொண்டிருப்பதில் பிரயோஜனம் இல்லை.
I want to give the gospel to others.
நான் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் என்பதில் தீவிரமாக இருக்கிறீர்கள்.
Is it the water of life that flows from heaven?
பரத்திலிருந்து பாய்ந்து ஓடுகிற ஜீவ நீரை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்கள்.
Then make sure your pipe is clean.
அப்படியானால் உங்களுடைய குழாய் சுத்தமாக இருக்கிறது என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள்.
That is why purifying yourself is so important.
ஆகவே தான் உங்களை நீங்களே சுத்திகரித்துக் கொள்வது என்பது மிக முக்கியம்.
I mean, I found that through the years.
நான் இவ்வளவு ஆண்டுகளாக அதை
You know, some people accuse us like this.
சிலர் இப்படி சொல்லுகிறார்கள். இந்த வசனத்தை
accuse our churches.
சில மக்கள் இப்படி குற்றம் சாட்டுகிறார்கள்.
That you churches, you people are just sitting purifying yourself.
உங்களே சபையில என்ன எல்லாரும் இப்பொழுது பார்த்தாலும் சுத்திகரிப்பு சுத்திகரிப்பு என்று சொல்லி உட்கார்ந்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள்.
I said, is that a crime?
அது ஒரு குற்றமா என்று கேட்கிறேன்.
It's written in 1 John chapter 3, everyone who has this hope, that's what they do.
இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் நாங்கள் செய்கிறோம்.
I said, so we are proud of the fact that you accuse us of purifying ourselves.
ஆகவே நீங்கள் நாங்கள் எங்களை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறோமே என்று குற்றம் சாட்டுகிறீர்கள். அதை குறித்து நாங்கள் பெருமைப்படுகிறோம்.
Not proud in ourselves, but glad we can say that we have discovered the truth of God's word.
எங்களுடைய பெருமை என்று சொல்வதற்கில்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோமே என்பதிலே அகமகிழ்கிறோம்.
Because when we purify ourselves,
ஏனென்றால் எங்களை நாங்களே சுத்திகரித்துக் கொள்ளும்
பொழுது the pipe becomes clean.
அந்த குழாயானது சுத்தமாக மாறுகிறது.
Every ministry we do becomes better.
நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியமும் சிறந்ததாய் மேன்மையானதாய் மாறுகிறது.
If you are an evangelist, your evangelism will become better.
நீங்கள் ஒரு சுவிசேஷகனாய் இருந்தால் உங்களுடைய சுவிசேஷ பணியானது இன்னும் மேன்மையடையும்.
Because to that poor unconverted person, you will not be giving dirty water anymore but clean water.
மனம் திரும்பாத ஏழை அந்த மனிதனுக்கு நீங்கள் அசுத்தமான தண்ணீரை அல்ல, இனிமேல் சுத்தமான தண்ணீரை நீங்கள் குடிக்க கொடுப்பீர்கள்.
Otherwise how will we give the gospel?
இல்லாத பட்சத்தில் எப்படி நீங்கள் சுவிசேஷத்தை கொடுக்க முடியும்?
Supposing you tell a non-Christian person,
நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு நபர் வருகிறார்,
you know Jesus died.
இயேசு உங்களுக்கு மரித்தார்.
He can forgive your sins.
அவருடைய பாவங்களை மன்னிக்க முடியும்.
There's no other way to be saved except believing that he died for you on the cross.
அவர் உங்களுக்காக சிலுவையில் மரித்தார் என்பதை விசுவாசிப்பதே காட்டிலும் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு வழியே இல்லை என்று சொல்கிறீர்கள்.
And that non-Christian person says.
அந்த கிறிஸ்தவர் இல்லாத நபர் சொல்கிறார்.
This is such a wonderful message.
நல்ல அருமையான செய்தியா இருக்கிறதே.
Can your Jesus help me in one problem I have?
எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த ஒரு பிரச்சனையிலே உங்களுடைய இயேசு எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா என்று
கேட்கிறார். I get angry with my wife frequently.
என்னுடைய மனைவியின் மீது அடிக்கடி கோபப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன்.
Can your Jesus save me from that?
உங்களுடைய இயேசு என்னை இந்த காரியத்திலிருந்து ரட்சிப்பாரா?
What do you say?
என்ன சொல்வீர்கள்?
You say, oh, Jesus hasn't saved me from that, so I don't know whether he can save you.
என்னையே அவர் இதிலிருந்து ரட்சிப்பாரா ரட்சித்தாரா இல்லையா என்று சொல்ல முடியாது. ரட்சிக்கவில்லை, நான் எப்படி உங்களுடைய ரட்சிப்பை?
But I can tell you he'll forgive you.
ஆனால் உங்களை மன்னிப்பார்.
You can get angry with your wife every day, he'll forgive you.
ஒவ்வொரு நாளும் உங்க மனைவி மீது கோபப்பட்டாலும் சரி அவர் உங்களை மன்னிப்பார்.
Non-Christian will say,
அந்த கிறிஸ்தவர் இல்லாதவர் சொல்வார்,
Thank you, I don't want your gospel.
எனக்கு நான் மிக்க நன்றி, உங்களுடைய சுவிசேஷமே எனக்கு வேண்டாம்.
I don't blame him for saying that.
அதை சொல்வதற்காக நான் அவரை குற்றம் சாட்டவில்லை.
Because that's a third-rate, adulterated, good-for-nothing gospel.
இது மூன்றாம் தரமான, மாசுபட்டதான, ஒன்றுக்கு உதவாத சுவிசேஷம்.
And most preachers who are preaching that are preaching such a gospel. Jesus cannot save me from my sin. But you can keep on sinning every day, he'll keep on forgiving you.
இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் என்ன பிரசங்கிக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து என்னை விடுதலை ஆக்க முடியாது, ஆனால் தினந்தோறும் பாவம் செய்து கொண்டே இருக்கும் உங்களை மன்னித்துக் கொண்டே இருப்பார்.
He will never be able to save you from lusting with your eyes after women, but you do it and he'll forgive you.
உங்களாலே நீங்கள் கண்களிலே இச்சையாய் பார்க்கிறீர்கள், அதிலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை தரவே முடியாது. தொடர்ந்து இச்சித்துக் கொண்டே இருங்கள், ஆனால் ஆண்டவர் உங்களை மன்னித்துக் கொண்டே
இருப்பார். You show me one place in the New Testament where such a rotten gospel is preached.
இப்படி போன கெட்டு போன சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது ஒரு இடத்துல சுவிசேஷத்திலே காண்பீங்க.
But it's being preached all over India.
ஆனால் இன்றைக்கு இந்தியா முழுவதுமாக இந்த சுவிசேஷம்
பிரசங்கிக்கப்படுகிறது. And when we preach something else they say it's heresy.
இதை காட்டிலும் வித்தியாசமான ஒன்றை நாங்கள் பிரசங்கித்தால் இது துருபதேசம் என்று சொல்கிறார்கள்.
Why?
ஏன்?
Because the great burden in a lot of Christian work today
இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ ஊழியங்களிலே உள்ளதான பாரம் என்ன தெரியுமா?
Is to somehow take people to heaven.
எப்படியாவது மக்களை பரலோகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும்.
Oh, they are going to hell.
ஐயோ நரகத்துக்கு போகிறார்களே.
Bring them to heaven.
பரலோகத்துக்கு கொண்டு வர வேண்டும்.
Show me one verse in the Bible where Jesus said that.
இயேசு சொன்ன ஒரு வசனத்தை இந்த வேதாகமத்தில் காண்பீங்க? ஒரு வசனமாவது.
He said, "Go into all the world and make disciples."
இந்த உலகம் முழுவதும் சென்று நீங்கள் சீஷராக்குங்கள் என்று
சொல்லியிருக்கிறார். Preach the gospel.
சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்.
Let them believe.
அவர்கள் விசுவாசிக்கட்டும்.
And let them get baptized.
அவர்கள் ஞானஸ்நானம் பெறட்டும்.
And then make them disciples.
அவர்களை சீஷராக்குங்கள் என்று இயேசு சொன்னார்.
I'll show that to you.
நான் அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
In Mark chapter 16.
மார்க்கு என்ன சுவிசேஷம் 16 ஆம் அதிகாரம்.
You see one half of the great commission that Jesus gave to his disciples.
இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கட்டளையின் பாதியை பார்க்கிறீர்கள்.
Verse 15.
15th வசனம்.
Go into all the world and preach the gospel to all creation.
அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்கிறார்.
Verse 16. He who has believed and is baptized will be saved.
மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
This is like two sides of a currency note or two sides of a coin.
ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல.
It's one side.
இப்பொழுது வாசித்தது நாணயத்தின் ஒரு பக்கம்.
Here is the other side.
இங்கே இன்னொரு பக்கத்தை பார்க்கிறீர்கள்.
Matthew 28.
மத்தேயு 28 அதிகாரம்.
When you go into all the world,
நீங்கள் இந்த உலகத்திற்கு புறப்பட்டு போய்,
and when you preach the gospel to all creation,
எல்லா ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது,
and when they believe,
அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது,
here is what you must do.
நீங்கள் இதை தான் செய்ய வேண்டும்.
This is a continuation of Mark 16.
மார்க் 16 அதிகாரத்திலே வாசித்த வசனத்தினுடைய தொடர்ச்சி இங்கே வாசிக்கிறோம்.
Matthew 28.
மத்தேயு 28 அதிகாரம்
verse 19
19 வசனம்.
You must make disciples in every nation.
ஒவ்வொரு ஜாதியிலேயும் நீங்கள் சீஷராக்க வேண்டும்.
Don't just be satisfied that they believe in me.
என்னிலே விசுவாசிக்கிறார்கள் என்பதிலேயே நீங்கள் திருப்திப்பட்டு விட வேண்டாம்.
I have not come here to take people to heaven. I have come here to make disciples.
நான் மக்களை பரலோகத்துக்கு எடுத்து செல்லும்படியாக நான் வரவில்லை, சீஷர்களாய் அவர்களை மாற்ற முடிக்க தான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Have you ever heard any apostle preaching like this? How many of you want to go to heaven?
ஏதாவது ஒரு அப்போஸ்தலர் உங்களில் எத்தனை பேர் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று பிரசங்கித்ததை?
How many of you don't want to go to hell?
எத்தனை பேர் நரகத்துக்கு போக கூடாது கை தூக்குங்கள்?
That is not the gospel they preach.
அது சுவிசேஷமே அல்ல அவர்கள் பிரசங்கித்தது.
They were told to go into every nation and make disciples.
நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்றுதான் கட்டளை படிக்கப்பட்டது.
And after you make them disciples, baptize them.
அவர்களை சீஷராக்கின பின்பு ஞானஸ்நானம்
கொடுங்கள். And then it still hasn't finished.
அன்னும் முடியவில்லை.
Verse 20.
20th வசனம்.
Teach all these people.
இந்த மக்களுக்கெல்லாம் நீங்கள் ஒன்று உபதேசிக்க வேண்டும்.
Not to sit back and wait for heaven.
நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு பரலோகத்துக்கு எப்பொழுது போகலாம் என்று காத்திருப்பதல்ல.
No.
இல்லை.
Teach them to do every single thing I commanded you.
Naan ungalku kattaliyitta yavayum ovvoru kaaryathayum avar kai kollumbadikku avarku
upadesham pannunga. If you do that,
idhai neengal seidhir endru sonnal,
listen,
kavaningal,
if you do that,
idhai neengal seiyum bodhu,
if you go into all the world and make disciples of all nations,
neenga ulagathile porappottu poi sagala jaathiyarum seesharaakinaal,
and if you teach them to do what I told you,
naan ungalku kattaliyitta yavayum avar kai kollumbadi upadesham pannunal,
I promise you, I will be with you always, even to the end of the age.
இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினார்.
I have found Christians are experts at taking half a verse and claiming it.
இந்த கிறிஸ்தவர்கள் பாதி வசனத்தை எடுத்துக்கொண்டு அதை 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 வைத்து ஜெபிப்பதிலே கைதேர்ந்தவர்களா இருக்கிறார்.
I have seen this in so many houses. Lo, I am with you always unto the end of the age.
அநேக வீடுகளிலே வசனம் தொங்க இருக்கிறது, தொங்க வைக்கப்பட்டிருக்கிறதை பார்த்திருக்கேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்.
That is half a verse.
அது ஒரு வசனத்தின் பாதி.
And when you quote half a verse, it's a lie.
நீங்கள் வசனத்தின் பாதியை மட்டும் சொன்னால் அது ஒரு பொய்.
Because it begins with and lo I am with you always.
இதோ என்று ஆரம்பிக்கிறது, உலகத்தின் முடிவு வரையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்.
To whom, with whom is the Lord always?
யார் தேவன் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறேன்
என்று சொல்கிறார். Is he with that atheist and that godless sinner?
அந்த நாஸ்திகனுக்கும் தேவனற்ற பாவியோடும் கூட இருக்கிறேன் என்று சொல்கிறாரா?
Is he with everyone who says, Lord Jesus, come into my heart?
ஆண்டவராக இயேசுவின் உள்ளத்திலே வாரும் என்று சொல்கிற ஒவ்வொருவரும் கூட இருக்கிறேன் என்று
சொல்கிறார். See what it says.
இது என்ன சொல்கிறது என்று கவனித்து பாருங்கள்.
Go and make disciples.
போய் சீஷராக்குங்கள்.
Teach them to do everything I commanded you.
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள்.
Then I'll be with you always.
அப்பொழுது நான் உங்களோடு கூட சகல நாட்களிலும் இருப்பேன்.
And I can testify to that honestly.
நான் இதை குறித்து நேர்மையாக சாட்சி கொடுக்க முடியும்.
I've been through all types of circumstances in the last so many 20 30 years.
20 30 ஆண்டுகளாக பல்வேறு உபத்திரவங்களுக்குள்ளாக சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறேன்.
And the Lord has been with me.
தேவனோடு கூட
இருக்கிறார். Every time.
ஒவ்வொரு முறையும்.
And he's delivered me.
அவர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார்.
And that's why I never get discouraged.
ஆகவே தான் ஒரு காலம் நான் அதிரைப்படுவதில்லை.
Never. I can't even remember the last time I got discouraged 20 30 years ago.
20 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்பொழுது அதிரைப்பட்டு சோர்வடைந்தேன் எனக்கு நினைவே இல்லை.
How can you be discouraged when Jesus is with you?
இயேசு உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் எப்படி சோர்வடைய முடியும்?
If you get discouraged, you're testifying Jesus is not with me right now.
நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்று சொன்னால் இந்த நேரத்தில் இயேசு என்னோடு கூட இல்லை என்று தான் சாட்சி சொல்கிறீர்கள்.
There is one way by which I have found out to test whether I am in the Lord's presence all the time or not.
எல்லா நேரங்களிலுமே நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறேனா இல்லையா என்பதை ஒரு காரியத்தை வைத்து சோதித்து பார்க்கிறேன்.
It's a simple test.
அது மிகவும் எளிய ஒரு சோதனை.
For myself, it has worked for many years.
என்னை பொறுத்த மட்டிலே இந்த சோதனையானது நன்றாக வேலை
செய்திருக்கிறது. You know, we can all imagine, yeah, I am in the presence of God.
நான் தேவனுடைய சமூகத்தில் தான் இருக்கிறேன் என்று சொல்லி கற்பனை செய்து கொள்ள முடியும்.
When you have a little quiet time in the morning, you read the Bible and you pray, I am in the presence of God.
குறிப்பாக நீங்கள் காலையிலே குவைட் டைம் அமைதி நேரம் தியான நேரம் இருக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி கற்பனை செய்து
கொள்ளலாம். How can you get up from that place and go and sin?
அப்படியானால் எப்படி நீங்கள் அந்த இடத்தை விட்டு எழுந்திருந்து பாவம் செய்ய முடியும்?
How can you go and lust after a woman after that? How can you get angry with your wife after that?
அதற்கு பிறகு எப்படி மனைவியோடு கூட கோபப்பட முடியும்? எப்படி ஸ்திரீயை இச்சிக்க முடியும்?
Were you in God's presence?
நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் தான் இருந்தீர்களா? இல்லை.
You were just reading the Bible.
நீங்கள் வேதத்தை தான் வாசித்தீர்கள்.
You could be reading the Bible like you read a science book.
நீங்கள் வேதத்தை ஒரு விஞ்ஞான புத்தகத்தை வாசிப்பது போல இதை வாசித்திருக்கிறீர்கள். அவ்வளவுதான்.
It doesn't mean God's presence.
அது தேவனுடைய சமூகம் என்பது அர்த்தமல்ல.
For myself, this is the test.
என்னை பொறுத்தவரை இதுதான் சோதனை.
If you want, you can accept it.
நீங்கள் வேண்டுமானால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
Psalm 16 verse 11.
சங்கீதம் 16 11.
In the middle of that verse it says.
அந்த வசனத்தின் மத்தியிலே வாசிக்கிறோம்.
In thy presence is fullness of joy.
உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு.
Did you hear that?
கேட்டீர்களா?
In God's presence there is not just joy but fullness of joy. It's like an overflowing fountain.
தேவனுடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் நிரம்பி வழிகிற நீரூற்றை போல.
And where there's an overflowing stream all the time, everything will be green, nothing will be dry.
இங்கே ஒரு நீரூற்று வழிந்து ஓடுகிறதோ அங்கே எல்லாம் பசுமையாகவே இருக்கும், வறட்சியாக ஒன்றும் காணப்படாது.
Is your life like that?
உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா?
Fullness of joy.
பரிபூர்ண சந்தோஷம்.
Never discouraged.
ஒரு காலம் சோர்வடைவதில்லை.
Never in a bad mood.
ஒரு காலம் மோசமான மனநிலையில்
இருப்பதில்லை. Fullness of joy in God's presence.
பரிபூர்ண ஆனந்தம் தேவனுடைய சமூகத்திலே.
Then every word that comes out of your mouth will have an anointing and a freshness about it.
உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலேயும் அபிஷேகம் இருக்கும், அதிலே ஒரு புதுமை இருக்கும்.
In ordinary conversation or if you're a preacher from the pulpit also.
நீங்கள் சாதாரணமாக பேசும்பொழுதும் அல்லது ஒரு பிரசங்கியாராக மேடையிலிருந்து பேசும்பொழுதும்
சரி. It will never change.
அது ஒரு காலம் மாறுவதில்லை.
But if you don't have fullness of joy,
ஆனால் உங்களுக்கு பரிபூர்ண அந்த ஆனந்தம் இல்லை என்றால்,
According to this verse, you are not in God's presence.
இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இல்லை.
Whether you believe it or not, that's God's word.
நீங்கள் அதை நம்புகிறீர்களோ இல்லையோ இதுதான் தேவனுடைய வார்த்தை.
So whenever I lose my joy for any reason,
எப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்னுடைய சந்தோஷத்தை இழக்கிறேனோ,
it's like my losing 1 lakh rupees from my pocket.
என்னுடைய பாக்கெட்ல இருந்து 1 லட்சம் ரூபாயை இழப்பது போல.
I've never had 1 lakh rupees in my pocket. I've never had.
என்ன எப்பொழுதுமே என்னுடைய பாக்கெட்ல 1 லட்சம் ரூபாய் இருந்தது.
Supposing I did have one day, I was going somewhere.
எங்கேயோ நான் போகிறேன், என்னுடைய பாக்கெட்ல 1 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம்.
Suddenly I found I misplaced it somewhere.
எங்கேயோ நான் அதை வைத்து விட்டேன், எங்கே என்று தெரியவில்லை.
What will you do?
என்ன செய்வீர்கள் அந்த நேரத்தில்?
You will stop everything and go and look, where did I misplace that 1 lakh rupees that was in my pocket?
அதை நிறுத்தி விட்டு, ஐயோ அந்த 1 லட்சம் ரூபாய் எங்கே வைத்தேன் தெரியவில்லை என்று சொல்லி அதை தேட ஆரம்பிப்பீர்கள்.
That is how I go searching for the presence of God when I have lost the fullness of joy in my life.
என்னுடைய வாழ்க்கையில் இந்த பரிபூரண ஆனந்தத்தை இழக்கும் பொழுது இதே விதமாக தான் தேவனுடைய சமூகத்தை நாடி தேடி ஓடுகிறேன்.
It's absolute truth. God is my witness.
நான் சொல்வது உண்மை, தேவனே எனக்கு சாட்சியாக இருக்கிறார்.
Whenever there's some temptation to be discouraged,
எப்பொழுதெல்லாம் நான் சோர்வடையும்படியாய் சோதிக்கப்படுகிறேனோ,
temptation to fear or be anxious,
அல்லது பயப்படும்படிக்கு அல்லது கவலைப்படும்படிக்கு சோதிக்கப்படுகிறேனோ,
sure, temptations comes to me, comes to you, came to Jesus also.
ஆம், சோதனை உங்களுக்கு வருகிறது, எனக்கும் வருகிறது, இயேசுக்கும் சோதனை வந்தது.
Jesus was tempted in all points like you and me.
உங்களை போல என்னை போல இயேசு எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார்.
He didn't ignore it.
ஆனால் அவர் அதை அப்படியே இல்லாத போல விட்டுவிடவில்லை.
He fought it.
அதை அவர் போராடினார்.
I'm not going to fear, I'm not going to get anxious.
நான் பயப்பட போவதில்லை, நான் கவலை அடைய மாட்டேன்.
I'm not going to get discouraged.
நான் சோர்வடைய போவதில்லை.
I go searching, where did I lose the presence of God?
தேவனுடைய சமூகத்தை எந்த இடத்துல இழந்தேன் என்று சொல்லி தேடி செல்கிறேன்.
Did I gossip somewhere accidentally?
எங்கேயாவது தற்செயலாக புறங்குறி விட்டேனோ?
You know, so many Christians gossip. That is the main reason they lose the presence of God.
அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய சமூகத்தை இழப்பதற்கு காரணம் அவர்கள் புறங்கூறுகிறார்கள்.
They sit at home and talk about other people, all types of evil things.
வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு மற்ற மக்களை பற்றி தான் எல்லா தீமையான வார்த்தைகளை பேசுகிறார்கள்.
I will tell you who will be with you at that time. The devil, the accuser of the brethren.
அந்த நேரத்தில் உங்களோடு கூட யார் இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லட்டும். சகோதரரை குற்றம் சாட்டுகிற சாத்தான் உங்களோடு கூட இருக்கிறான்.
God will be 1 million miles away when you do that.
1 மில்லியன் மைலுக்கு அப்பாலே தான் தேவன் அந்த நேரத்தில் இருப்பார்.
If you sit at the computer,
நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்கார்ந்து
you call yourself a believer,
விசுவாசி என்று உன்னை அழைத்துக்
கொண்டிருக்கிறாய், watching some internet pornography site,
அங்கே இணையதளத்தில் ஆபாசமான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறாய்,
at that moment you can be pretty sure the devil is sitting right next to you.
அந்த நேரத்தில் ஒன்று நிச்சயம், பிசாசு உங்களுக்கு அருகாமையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்.
God is a million miles away.
தேவன் மில்லியன் மைல்களுக்கு அப்பால் இருக்கிறார்.
You can call yourself believer but you're an unbeliever at that time.
நீ விசுவாசி என்று வேண்டுமானால் உன்னை அழைத்துக் கொள்ளலாம், அந்த நேரத்தில் நீ ஒரு அவிசுவாசியாக தான்
இருக்கிறாய். Because you don't care for the presence of God.
ஏனென்றால் தேவனுடைய சமூகத்துக்காக உனக்கு அக்கறை இல்லை.
Because you're not a disciple.
நீ ஒரு சீஷனாக இல்லை.
You just want to go to heaven.
எப்படியாவது பரலோகத்துக்கு போனால் போறதும் என்று.
And you watch that dirty thing on the computer and then go to Jesus and say, Lord, please forgive me.
நீ கம்ப்யூட்டர்ல அந்த ஆபாசமான காட்சிகளை பார்த்துவிட்டு இயேசுவே என்னை மன்னியும் என்று ஆண்டவரிடத்தில் போகிறாய்.
You know that you're going to do it again tomorrow or next week.
அடுத்த வாரமும் சரி அடுத்த நாளும் சரி நீ செய்ய போகிறாய் என்று உனக்கே தெரியும்.
That is not the Christianity that Jesus or the whole apostles preached.
இயேசு கிறிஸ்துவோ அல்லது முழு அப்போஸ்தலரோ பிரசங்கித்த சுவிசேஷமானது அது அல்ல பிரியமானவர்களே.
So teach them to do everything I commanded you.
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட காரிய சகல காரியங்களையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள்.
That is evangelism.
இதுதான் சுவிசேஷம்.
The great commission.
பெரிய கட்டளை.
According to Matthew 28:20.
மத்தேயு 28 அதிகாரம் 28 வசனத்தின்.
I remember many years ago.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு நினைவு கூறுகிறது.
When I left the navy when I was 26 years old.
26 வயதா இருக்கும் பொழுது கப்பற்படையை நான் வேலையை ராஜினாமா செய்தேன்.
I spent 9 years traveling all over the country.
நான் 9 ஆண்டுகளாக நாடு முழுதுமாய் பிரயாணத்திலே செலவு செய்தேன்.
I remember in the town I was living in I spent 2 years standing on every street corner and preaching the gospel.
நான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஊரிலே 2 வருஷங்கள் ஒவ்வொரு தெருமுனையிலும் நின்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன்.
Twice a week I would go out and stand alone with one other brother and preach the gospel.
வாரத்தில் 2 நாட்கள் இன்னொரு சகோதரனை கூட்டிக் கொண்டு நான் தெருமுனையிலே நின்று சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன்.
I traveled from Kashmir to Kanyakumari, from Gujarat to Nagaland.
குஜராத்திலிருந்து நாகாலாந்து வரையும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையும் பிரயாணம் செய்திருக்கிறேன்.
To see what Christian work was like in India.
கிறிஸ்தவ ஊழியமானது இந்திய தேசத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தேன்.
Everywhere I saw.
நான் பார்த்த ஒவ்வொரு இடங்களிலேயும்
people were interested. get these people to heaven somehow.
எப்படியாவது இந்த மக்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும், நரகத்துக்கு போய் விட கூடாது என்று தான் சொல்றாங்க.
Just get them to believe in Jesus.
எப்படியாவது இயேசுவை விசுவாசிக்க செய்ய வேண்டும்.
Raise their hand in some meeting.
ஏதோ கூட்டத்திலே கையை உயர்த்த சொல்ல வேண்டும்.
Sign some decision card.
தீர்மான அட்டையிலே கையெழுத்து போட வைக்க வேண்டும்.
Make them say, Lord Jesus, come into my heart.
இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்ல வைத்து விட வேண்டும்.
Okay, you're finished. Go to the next person.
சரி, இந்த வேலை முடிந்து விட்டது, அடுத்த ஆள் வா.
It's like these doctors who try to make money.
மருத்துவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்களே, அதே போல.
You know, hundreds of patients.
நூற்றுக்கணக்கான நோயாளிகள்.
Here is your tablet. Give me your money. Go.
இந்தாப்பா, உனக்கு மாத்திரை, பணத்தை கொடு, போ.
Next one.
அடுத்தாள்.
Here's the tablet. Go. Give me your money.
இந்த மாத்திரை, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு.
This is the rotten type of evangelism going on in India today.
இந்திய தேசத்தில் இன்றைக்கு இதுதான் கெட்டு போன விதத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது.
Say, Lord Jesus, come into my heart.
ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்.
Okay, you're safe. Now go.
நான் ரட்சிக்கப்பட்டவன்.
Next, come.
அடுத்தாள் வா.
And I saw these people.
இந்த மக்களை நான் பார்க்கிறேன்.
Who have all claimed to be Christians,
கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக்கொள்கிறார்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள்,
fighting with each other,
அவர்கள் ஒருவர் ஒருவர்
fighting with each other,
ஒரு சண்டை போட்டுக்
கொண்டு கோர்ட்
வழக்கு மன்றத்துக்கு போகிறார்.
Their children are wayward.
அவருடைய பிள்ளைகள் வழிதப்பி போய்விட்டார்கள்.
Husband and wife don't live together in peace.
கணவனும் மனைவி ஒன்றாக சமாதானமாக வாழ முடியவில்லை.
And I said, Lord,
ஆண்டவரே,
something is wrong.
ஏதோ தவறு ஆண்டவரே.
I was only 30, 33 years old.
நான் அப்பொழுது 33 வயதான எனக்கு இருந்தது.
And I said, Lord, something is wrong.
ஆண்டவரே, ஏதோ தவறு ஆண்டவரே நடந்து விட்டது.
I got discouraged.
நான் இதனாலே கவலை அடைந்தேன்.
And I said, Lord,
ஆண்டவரே,
I myself am like that.
நானே அப்படி இருந்தேன்.
You got to do something for me.
ஆண்டவரே, முதலாவது எனக்கு ஏதாவது நீர் ஒன்றை செய்ய வேண்டும்.
God met with me.
தேவனை சந்தித்தார்.
Filled me with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார்.
And showed me.
எனக்கு ஒன்றை காண்பித்தார்.
That what was missing was people were not being made disciples.
ஒன்றை தேவன் எனக்கு காண்பித்தார். என்னவென்றால், ஜனங்கள் சீஷராக மாற்றப்படவில்லை.
They were just being converted.
ஏதோ மதம் மாறி விட்டார்கள், மனம் மாறி விட்டார்கள்.
Without repentance.
மனம் திரும்புதல் இல்லாமல்.
Without being explained what sin is.
பாவம் என்றால் என்ன என்பதையே அவர்களுக்கு விளக்கி சொல்லாமல்.
And they just call themselves Christians now.
இப்போது அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக்கொள்கிறார்கள்.
They now sing songs to Jesus Christ.
இப்போ இயேசுவோடு கூட இயேசுக்காக பாட்டு பாடுகிறார்கள்.
Village.
நான் ஒரு கிராமத்துக்கு போனேன்.
Where when they were unconverted they used to sing songs to Krishna.
அவர்கள் மனம் திரும்பாத நாட்களிலே கிருஷ்ணாவை பாடிக்கொண்டிருந்தார்கள்.
Now they just turned one syllable and sang the same song to Krista.
இப்போது அந்த வார்த்தை கிருஷ்ணா என்ற வார்த்தையிலே ஒரே ஒரு சத்தத்தை மட்டும் மாற்றி இப்பொழுது கிறிஸ்தா என்று சொல்லி பாட்டு
பாடுகிறார்.
மற்ற வார்த்தைகள் எல்லாம் அதே தான், கிறிஸ்தா போல கிறிஸ்தா
என்று சர்ச்.
இப்பொழுது சபை அங்க இருக்கிறது.
This is the type of Christianity that's going on in many parts of our country.
நம்முடைய தேசத்திலே பல பாகங்களிலே இப்படிப்பட்ட கிறிஸ்தவம் தான் நடந்து கொண்டிருக்கிறது.
Where are the people who taught them to do everything Jesus commanded?
இயேசு கட்டளையிட்ட யாவற்றையும் கைக்கொள்ளும்படியா உபதேசம் பண்ணுகிறவர்கள் எங்கே?
Is that in your Bible in Matthew 28 verse 20?
நீங்கள் வைத்திருக்கக்கூடிய உங்கள் வேதாகமத்திலே மத்தேயு 28 ஆம் அதிகாரம் 20 ஆம் வசனத்தில் அப்படி இருக்கிறதா பாருங்கள்.
Is this some new gospel I am preaching?
நான் சொல்லுகிறது ஏதோ புதியதா, ஒரு புதிய சுவிசேஷமா?
Been in the Bible for 2000 years.
2000 ஆண்டுகளாக அந்த வேதத்திலே தான் அந்த வசனம் இருக்கிறது.
Teach them to do everything I commanded.
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படியா உபதேசம் பண்ணுங்கள்.
Teach them that anger is like murder.
கோபம் என்பது கொலையை போல இருக்கிறது என்று போதியுங்கள்.
Matthew 5.
மத்தேயு 5 ஆம் அதிகாரம்.
Teach them that lusting after a woman is exactly like committing adultery.
ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்ப்பது விபச்சாரத்துக்கு ஒப்பாக இருக்கிறது என்று போதிக்கிறீர்கள்.
Teach them always to speak the truth.
எப்பொழுதுமே மெய்யே பேச வேண்டும், உண்மையே பேச வேண்டும் என்று போதிங்கள்.
Teach them not to love money.
பணத்தை நேசிக்க வேண்டாம் என்று போதிங்கள்.
How many preachers are there who are teaching other people not to love money?
எத்தனை பிரசங்கியார் மற்றவர்களை பார்த்து நீங்கள் பண ஆசை இருக்க கூடாது என்று போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள்.
Most of the pastors are teaching people how to love money because they themselves love money.
அநேக பாஸ்டர்மார்கள் தாங்களே பணத்தை நேசிக்கிறபடினாலே பணத்தை நீங்கள் எப்படி சம்பாதிக்க முடியும், நேசிக்க முடியும் என்று போதிக்கிறார்கள்.
They are teaching people how not to do what Jesus taught.
இயேசு எதை கட்டளையிட்டாரோ அதை எப்படி செய்ய கூடாது என்று போதிக்கிறார்கள்.
And that's why they get angry when the truth is preached.
ஆகவே தான் சத்தியம் பிரசங்கிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு கோபம் வருகிறது.
And that's why the devil shuts the mouths of so many preachers. They don't preach that because your numbers will become less.
உங்களுடைய கூட்டத்துக்கு வருகிறவர்கள் எண்ணிக்கை குறைந்து விடும் என்று சொல்லி சாத்தான் அநேக பிரசங்களுடைய வாயை அடைத்து விட்டான். இவளை பிரசங்கிக்காதபடிக்கு.
You know, there was one person who was never afraid of his numbers becoming less.
எண்ணிக்கை குறைந்து போகிறது என்று என்பதை குறித்து கவலைப்படாத ஒரு நபர் இருந்தார்.
That was Jesus Christ.
அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
When people went away,
ஜனங்கள் போன பிறகு,
so let them go.
அவர்கள் போகட்டும் என்று
சொன்னார். I'm not going to call them back.
நான் அவர்களை மீண்டும் திரும்ப அழைக்க போகிறேன்.
And he asked his 12, you also want to go? You go.
அந்த 12 பேரையும் பார்த்து என்ன கேட்டார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ?
I am not going to lower the standard of discipleship to get more people.
அநேக மக்களை எப்படியாவது கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக என்னுடைய சீஷத்துவத்தின் நிலை உயரத்தை தரத்தை குறைக்க போவதில்லை.
This is the trouble in so many churches.
அநேக சபைகளில் இதுதான் பிரச்சனை.
God's standards have been lowered.
தேவனுடைய தரமானது குறைக்கப்பட்டு விட்டது.
You don't have to make disciples anymore.
இனிமேலும் சிஷ்யர்களை உருவாக்க தேவையில்லை.
You don't have to teach everybody to do every single thing Jesus commanded.
இயேசு கட்டளையிட்ட ஒவ்வொன்றையும் கைக்கொள்ளும்படி இனிமேல் போதிக்க தேவையில்லை.
Matthew 28 verse 20 is thrown out of their Bibles.
மத்தேயு 28 ஆம் அதிகாரம் 20 ஆம் வசனம் தங்களுடைய வேதத்திலிருந்து அதை தூக்கி எறிந்து விட்டார்கள்.
I say then you must be honest and take a pen and scratch out that verse and say this doesn't apply now.
நீங்கள் அப்படியானால் நேர்மையுள்ளவர்களாக இருந்து ஒரு பேனாவை எடுத்து அந்த வசனத்தை அடித்து விடுங்க.
And what is the result?
அதனுடைய விளைவு என்ன?
The result is we have so many people today who are religious.
இன்றைக்கு अनेक மக்கள் இதன் விளைவாக ஒரு மதவாதிகளாய் இருக்கிறார்கள்.
They are not disciples of Jesus Christ.
அவர்கள் இயேசுக்கு சீஷர்களாக மாறவில்லை.
They have no control over their tongue.
தங்களுடைய நாவின் மேல் அவர்களுக்கு கட்டுப்பாடு இல்லை.
Because they are not disciples.
ஏனென்றால் அவர்கள் சீஷராக இல்லை.
One mark of a true disciple of Jesus
மெய்யான சீஷனுக்கு உடைய ஒரு அடையாளம் என்னவென்றால்
இஸ் ஃபவுண்ட் இன் ஜேம்ஸ் சாப்டர் 1
யாக்கோபு 1 அதிகாரம்
இஸ் எ ரியல் டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்
ஒரு மனிதன் தான் உண்மையாலுமே இயேசுனுடைய சீஷன் என்று எண்ணினால்
பட் ஹி கேனாட் கண்ட்ரோல் ஹிஸ் டங்
அவன் தன்னுடைய நாவை அடக்க முடியவில்லை என்றால்
ஹிஸ் ஹோல் கிறிஸ்டியானிட்டி இஸ் வர்த் ஜீரோ
அவனுடைய முழு கிறிஸ்தவத்தினுடைய மதிப்பும் பூஜ்யம்
ஓகே லெட்ஸ் லீவ் அவுட் ஆல் தி அதர் வெர்சஸ்
பட் எல்லா வசனங்களையும் நாம் இப்பொழுது விட்டுவிடுவோம்
just take one verse
ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக் கொள்வோம்
do you really believe that all Christians believe this
எல்லா கிறிஸ்தவர்களும் இதை நம்புகிறார்கள் என்று உண்மையாலுமே நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா
you who are sitting here tell me if you believe it
முதலாவது இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களே நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இந்த வசனத்தை முழுமையாக விசுவாசிக்கிறீர்களா
I remember the day that came in my life when I believed it
நான் இதை அப்படியே நம்பின ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில வந்தது
and it changed my life
அதனுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டது
what did the lord say If you think you're a Christian,
நீ உன்னை கிறிஸ்தவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தால்
and you cannot control your tongue,
உன்னுடைய நாவை அடக்க முடியவில்லை என்றால்
when you speak to people,
நீ ஜனங்களிடத்தில் பேசும்பொழுது
your whole Christianity is worth zero.
உன்னுடைய முழு கிறிஸ்தவமும் பூஜ்யத்துக்கு தான் மதிப்பு.
Don't you read sometimes in the papers?
சில செய்தித்தாளில் இப்படி வாசித்தது இல்லையா?
Some 18-year-old boy or girl from a rich family
ஒரு பெரிய ஐஸ்வர்யமான ஒரு குடும்பத்திலே 18 வயது நிரம்பிய பையனோ பெண்ணோ
gets drunk
குடித்துவிட்டு
drives the car
காரை ஓட்டுகிறாள்
cannot control themselves
தங்களை அடக்க முடியவில்லை
and drive over some poor people sleeping on the pavement
அங்கே வழி சாலை ஓரத்திலே தூங்கிக் கொண்ட ஏழை மக்கள் மீது காரை ஓட்டி
kill them
அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள்
it happens all the time in India
இந்திய தேசத்திலே பல நேரங்களில் அப்படி நடக்கிறது எல்லா நேரங்களும் நடக்கிறது
the fellow does not know how to control the car
காரை எப்படி கட்டுப்படுத்துவது என்று அவனுக்கு அறியாது இருக்கிறான்
he should not be allowed to drive
அவன் கார் ஓட்டுவதற்கு அனுமதிக்கப்படவே கூடாது
what about a christian who cannot control his tongue
தன்னுடைய நாவை கட்டுப்படுத்த தெரியாத கிறிஸ்தவனை குறித்து என்ன
it's in the same category
அவனும் அதே நிலவரத்திலே தான்
இருக்கிறான் as all these people who cannot control a car
இந்த காரை கட்டுப்படுத்த முடியாமல் தறிகிட்டு ஓடக்கூடிய மக்களை
you cannot control a car don't drive
ஒரு காரை உங்களுக்கு கட்டுப்படுத்த தெரியவில்லை என்று சொன்னால் தயவு செய்து காரை ஓட்ட வேண்டாம்
you cannot control your tongue at least don't call yourself a christian
உன்னுடைய நாவை நீ அடக்க தெரியவில்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் உன்னை கிறிஸ்தவன் என்றாவது சொல்லிக்கொள்ளாமல் இரு
bring dishonor to the name of jesus christ
இயேசு
கிறிஸ்துவின் your uncontrolled tongue
அடக்க முடியாத நாவை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு கனவீனத்தை கொண்டு வர வேண்டாம்
Say honestly, my Christianity according to James 1:26 is worth zero.
என்னுடைய கிறிஸ்தவத்தினுடைய மதிப்பு யாக்கோபு 1:26 படி அதனுடைய மதிப்பு பூஜ்யம் தான் என்று சொல்லுங்கள்.
I said that to the Lord once.
நான் இதை தேவனிடத்தில் ஒருமுறை சொன்னேன்.
I said I cannot control my tongue, Lord.
ஆண்டவரே நாவை கட்டுப்படுத்த முடியவில்லை.
I get angry with my wife.
மனைவி மீது கோபப்படுகிறேன்.
My Christianity is worth zero.
என்னுடைய கிறிஸ்தவத்தினுடைய மதிப்பு பூஜ்யம் தான்.
But I want you to change that.
ஆண்டவரே நீர் இதை மாற்ற முடியாது கேட்கிறேன்.
I am a student who is getting zero in mathematics. I want to get 100%.
ஆண்டவரே நான் கணித பாடத்தில் எப்பொழுதே முட்டை மார்க் வாங்கி கொண்டே இருக்கிறேன். எனக்கு 100க்கு 100 வேண்டும் ஆண்டவரே.
And I am willing to take any amount of private tuition but I want to get 100%.
ஆண்டவரே எப்படியாவது நான் டியூஷன் வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு படித்தாலும் சரி 100க்கு 100 மார்க் வாங்க வேண்டும்.
How many of you will be happy with a child who is always getting zero in mathematics?
எப்பொழுதே கணிதத்திலே பூஜ்ய மார்க் கணிதத்திலே வாங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளிடத்தில் எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பீர்கள்?
I knew God may love me but he's not happy with me if I am getting zero in my Christianity.
என்னுடைய கிறிஸ்தவத்திலே நான் பூஜ்ய மார்க் வாங்கிக் கொண்டிருந்தால் தேவனை நேசிக்கலாம் ஆனால் அவர் சந்தோஷமாக இல்லை
some of you may think god is very happy with you
உங்களில் ஒரு சிலர் தேவனிடத்தில் சந்தோஷமாக இருக்கிறார் என்று
நினைக்கிறார் but here it says if you cannot control your tongue your christianity is worth zero
ஆனால் உங்களுடைய நாவை நீங்கள் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் உங்களுடைய கிறிஸ்தவத்தினுடைய மதிப்பு பூஜ்ஜியம்.
யூ ஆர் லைக் எ சைல்ட் ஹூ இஸ் கெட்டிங் ஜீரோ இன் மேத்தமேட்டிக்ஸ் எவ்ரி இயர்.
ஒவ்வொரு வருஷமும் கணித பாடத்திலே பூஜ்ஜியம் மார்க் வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிள்ளை போல.
சம் ஆஃப் யூ ஹேவ் பீன் கிறிஸ்டியன்ஸ் ஃபார் 15 இயர்ஸ், 20 இயர்ஸ், யூ ஆர் ஸ்டில் கெட்டிங் ஜீரோ.
உங்களிலே ஒரு சிலர் 15 ஆண்டுகளாக, 20 ஆண்டுகளாக கிறிஸ்தவனாக இருந்தும் இன்றும் பூஜ்ஜியம் மார்க் வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்.
And you're not disturbed about it.
அதை குறித்து எந்த சலனமுமே இல்லை.
You fool yourself to think, oh God must be so happy with me.
என்னை குறித்து தேவன் சந்தோஷமாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வஞ்சித்துக் கொள்கிறீர்கள்.
He loves you, that I know.
அவர் உங்களை நேசிக்கிறார், அது எனக்கு தெரியும்.
But he is not happy with you.
ஆனால் அவர் உங்களிடத்தில் சந்தோஷமாக இல்லை.
Are you happy with your child who gets zero every year in mathematics?
ஒவ்வொரு வருஷமும் பூஜ்ஜிய மார்க் வாங்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்.
Yeah, but God gives me so many things.
ஆனால் தேவன் எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்.
Even if your child gets zero for 20 years, you'll still give that child food and clothing.
உங்களுடைய மகன் 20 ஆண்டுகளாக கணக்கிலே பூஜ்ஜிய மார்க் வாங்கினாலும் கூட இன்னும் அவனுக்கு ஆகாரத்தையும் ஆடையும் நீங்கள் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறீர்கள்.
Don't say, oh God has given me a job, God has given me a house, God has given me food, clothing. That means nothing.
ஆகவே தேவன் எனக்கு வேலையை கொடுத்திருக்கிறார், எனக்கு வீட்டை கொடுத்திருக்கிறார், எனக்கு அதை கொடுத்திருக்கிறார், இதை கொடுத்திருக்கிறார் சொல்ல வேண்டாம். அதனுடைய பொருள் ஒன்றுமில்லை.
Jesus said God gives the sun and the rain even to the people who are evil and unrighteous.
சீயோருக்கும் அநீதியுள்ளவர்கள் மேலும் தேவன் மழையை பொழிய பண்ணுகிறார், சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது.
Material blessings are given by God to everybody.
பொருளாதார ஆசீர்வாதங்களை தேவன் எல்லாருக்கும் கொடுக்கிறார்.
That's why you can be an atheist or a godless person, you can become rich in this world.
நீங்கள் ஒரு நாத்திகனாக இருக்கலாம், தேவனற்ற ஒரு நபராக இருக்கலாம், ஆனாலும் இந்த உலகத்தில் பெரிய பணக்காரனாய் மாற முடியும்.
You can be a godless atheist and have good health.
நீங்கள் நாத்திகனாக தேவனற்றவனாக இருந்தும் நல்ல ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்க முடியும்.
Because health and wealth are something God gives to everybody.
ஏனென்றால் ஆரோக்கியத்தையும் வளத்தையும் தேவன் எல்லாருக்கும் கொடுக்கிறார்.
It's not only for Christians.
கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய காரியம் அல்ல.
Look around and see.
நீங்கள் கண்ணேறிட்டு பாருங்கள்.
How many people in the world are healthy and wealthy who are godless?
தேவனற்றவர்களாய் இருக்கக்கூடிய எத்தனை பேர் உலகத்தில் ஆரோக்கியமுள்ளவர்களாய் வளம் நிறைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள்?
Don't preach this false gospel saying Jesus gives health and wealth.
ஆகவே இயேசு வளத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறார் என்ற பொய்யான சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டாம்.
That atheist says, I don't have Jesus, I don't have any God, but I am healthy and I am wealthy.
எனக்கு இயேசுவும் இல்லை, எனக்கு கடவுளும் இல்லை, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஐஸ்வர்யவனாக இருக்கிறேன் அவன் சொல்கிறான் நாத்திகன்.
So this is a false gospel.
ஆகவே இது பொய்யான சுவிசேஷம்.
But I say Jesus can help you to control your tongue.
நான் சொல்லட்டுமா, இயேசு உங்களை நாவை அடக்குவதற்கு உதவி செய்வார்.
That atheist cannot say that.
அந்த நாத்திகனால் அதை சொல்ல முடியாது.
What about you?
உங்களை குறித்து என்ன?
So I was saying in the beginning, if you believe that we are in the end days,
நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்பதை நாம் விசுவாசித்தால்,
there are two things you should be doing.
நீங்கள் இரண்டு காரியங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும்.
One is,
ஒன்று,
you must purify yourself as Christ is pure.
கிறிஸ்து சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்.
Seek to do everything that he says.
அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்யுங்கள்.
You must control your tongue.
நாவை நீங்கள் அடக்க வேண்டும்.
You know when they called Jesus Beelzebul?
Yesu Beelzebul endra alaitha poludhu.
You read in Matthew 12.
Matthew 12 am adhyayathil vasikkum.
You know what he said?
Avar enna sonnar?
I am the son of man.
Naan manusha kumaran.
Meaning?
Avanude porul enna?
I am an ordinary man.
Naan sadharana manidhan.
You are forgiven.
Nee manikkapattaayittu.
Was he an ordinary man?
Avar sadharana manidhara?
He was eternal God.
Avar nithya devan.
Second person of the Trinity.
Thiruthuvathil irandam nabar.
Lived on earth without ever sinning.
எந்த ஒரு பாவமும் செய்யாதபடி இந்த பூமியிலே வாழ்ந்தவர்.
But he calls himself?
ஆனா அவர் தன்னை எப்படி அழைக்கிறார்?
Ordinary man.
சாதாரண மனிதன்.
I am not offended.
நான் மனத்தாங்கள் அடையவில்லை.
You call me prince of devils?
என்னை பிசாசுகளின் அதிபதி என்று கூப்பிடுகிறீர்களா?
You are forgiven.
நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள்.
Jesus had control over his tongue.
இயேசு தம்முடைய நாவின் மீது கட்டுப்பாடு உடையவராக இருந்தார்.
What if somebody calls you a prince of devils?
உங்களை யாராவது பார்த்து பிசாசின் அதிபதி என்று அழைத்தால் எப்படி என்ன செய்வீர்கள்?
Do you see yourself as an ordinary man?
உங்களை நான் சாதாரண மனிதன் என்று பார்க்கிறீர்களா?
I'm sorry to say many Christians don't think themselves as ordinary men.
அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை சாதாரண மனிதன் என்பதை இன்னுமாய் பார்க்கவில்லை என்று சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன்.
They love position.
ஸ்தானத்தை விரும்புகிறார்கள்.
They love respect.
மரியாதையை விரும்புகிறார்கள்.
They love titles.
அவர்கள் பட்டத்தை விரும்புகிறார்கள்.
They love to be known as elders.
அவர்கள் மூப்பன் என்று இருக்க வேண்டும் என்ற ஸ்தானத்தை
விரும்புகிறார்கள்.
அல்லது பாஸ்டர் என்ற பெயர் இருக்க வேண்டும்.
Reverend or right reverend.
Reverend அல்லது right reverend.
What about Jesus?
இயேசுவை குறித்து என்ன?
He says, I am just a son of man.
நான் மனுஷகுமாரன்.
I am an ordinary man.
நான் ஒரு சாதாரண மனிதன்.
That's how those apostles were.
இப்படித்தான் அப்போஸ்தலர்கள் வாழ்ந்தார்கள்.
They were ordinary people.
அவர்கள் சாதாரண மனிதர்களாய்
வாழ்ந்தார்கள். Read in Revelation chapter 1 how John says, I am John your brother.
நான் உங்கள் சகோதரனே யோவான் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
He doesn't call himself right reverend John or any such rubbish.
Right reverend John என்று அவர் தன்னை அழைத்துக் கொள்ளவில்லை.
I am your brother.
நான் உங்களுடைய சகோதரன்.
I am an ordinary man.
நான் சாதாரண மனிதன்.
but I can control my tongue.
ஆனால் நான் என் நாவை கட்டுப்படுத்த முடியும்.
You know what the mark of true Christianity is?
மெய்யான கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா?
It's not hanging a cross around your neck.
உன்னுடைய கழுத்திலே ஒரு சிலுவையை போட்டுக்கொள்வதல்ல.
It's not dressing in a white jibba.
வெள்ளை ஜிப்பா போடுவதல்ல.
It's controlling your tongue.
நாவை அடக்குவது.
I wish we had that type of standard in Christianity.
நம்முடைய கிறிஸ்தவத்திலே இப்படிப்பட்டதான தரம் இருக்கும் என்று நான்
நம்புகிறேன். It is loving your enemies.
உன்னுடைய சத்துருவை நேசிப்பது.
It is forgiving people who harm you.
உங்களுக்கு தீமை செய்கிற மக்களை மன்னிப்பது.
Like Jesus, even when he was crucified, he said, "Forgive them, Father."
இயேசுவை போல அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுதிலும் பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று
சொன்னார். That is the mark of Christianity.
இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம்.
Not calling yourself by some title.
ஏதோ உங்களுடைய பட்டத்தை வைத்து உங்களை அழைப்பதனாலே அல்ல.
Saying, "I'm going to this church."
அல்லது நான் இந்த சபைக்கு போகிறேன் என்று சொல்வதனாலே அல்ல.
You get some honor by being associated with some church.
இந்த சில சபைகளோடு கூட எனக்கு தொடர்பு இருக்கிறபடினாலே ஒரு கணம் உங்களுக்கு கிடைக்கிறது.
Purifying yourself.
உங்களை நீங்களே சுத்திகரிப்பதனாலே.
That is the mark of being ready for the coming of Christ.
கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமா இருப்பதனுடைய அடையாளம் இதுதான்.
There's a second thing also.
இரண்டாவது காரியமும் இருக்கிறது.
When Jesus spoke about his second coming,
இயேசு தம்முடைய இரண்டாம் வருகை குறித்து பேசும்போது,
they asked, the disciples asked him,
சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்டார்கள்,
"Lord, what is the mark of your coming?"
உம்முடைய வருகையின் அடையாளம் என்ன?
What is the one mark of your coming?
உம்முடைய வருகையின் ஒரு அடையாளத்தை சொல்லும் ஆண்டவரே.
Do you know what was the first reply Jesus gave? The first, he said many things. What is number one?
Yes, aneka karyangalai adayalamaga sonnar. Avar sonna mudhal karyam enna theriyuma?
Most Christians don't know.
Aneka kristavargal ariyadirukkirargal.
They'll say wars, earthquakes, famines and all that.
Yuddhangal, bhoomi adirchigal, panjam endru solugirargal.
Or Israel coming back to the land or
alladhu Israel meendumai thalaithu varum endru solugirargal.
That is not what Jesus said.
Yes, adhai mudhalav solavillai.
Now,
ippozhudhu
if you listen to me, you'll get a new Bible.
நீங்கள் என்னை இப்பொழுது கவனித்து கேட்பீர்கள் என்று சொன்னால் ஒரு புது வேதாகமும் உங்களுக்கு கிடைக்கும்.
Because you will see verses you have never seen before.
இதற்கு முன்பாக கண்டிராத வசனங்களை நீங்கள் இப்பொழுது பார்ப்பீர்கள்.
Let me show you.
நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
What has been written in your Bible you read so many years and you never noticed it.
நீங்கள் अनेक ஆண்டுகளாக அதை வாசித்திருந்தும் அதை கவனிக்காமல் விட்டு விட்டீர்கள்.
They asked Jesus a question in Matthew 24 verse 2.
மத்தேயு 24 அதிகாரம் 3 ஆம் வசனத்தை சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள்.
What will be last part of the sign of your coming and of the end of the age?
உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று மத்தேயு 24:3 கடைசி பதிலை வாசிக்கிறோம்.
What is the answer?
பதில் என்ன?
Before of wars, famines, earthquakes, before all that.
யுத்தங்கள், பூமி எதிர்ச்சிகள், பஞ்சங்கள் இவைகளுக்கு முன்பதாக.
That is all in verse 6 and 7.
அவைகளெல்லாம் 6 7 வசனங்களில்
தான் வருகிறது.
Number 1. ஒன்றாவது காரியம்.
Deception.
வஞ்சனை.
There'll be a lot of deception among believers and Christians in the last days.
கடைசி நாட்களிலே கிறிஸ்தவர்கள் மத்தியில் அநேகருக்குள்ளே வஞ்சிக்கப்படுவார்கள், வஞ்சனை காணப்படும்.
Be careful of those who want to come to deceive you.
உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்.
Many will come in my name and say I am the Christ and will mislead many.
என் நாமம் தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் வருவார்கள்.
I think we have all misunderstood that verse for many years.
அநேக ஆண்டுகளாக இந்த வசனத்தை நாம் தவறாய் விளங்கிக் கொண்டோம் என்று எண்ணுகிறேன்.
Many will come in my name saying I am Christ.
அநேகர் என்னுடைய நாமத்தினாலே நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள்.
You tell me, how many people have you met in your life who came and said, "I am Jesus Christ"?
நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம், உங்களுடைய வாழ்க்கையிலே நானே இயேசு கிறிஸ்து என்று சொன்ன எத்தனை மனுஷர்களை சந்தித்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள்.
I've been a believer 50 years. I have not even met one person like that.
நான் 50 ஆண்டுகளாக விசுவாசியாக இருந்திருக்கேன், இப்படி சொன்ன ஒரு ஆளை கூட நான் பார்க்கவில்லை.
What does this mean?
அப்படியானால் இந்த வசனத்தின் பொருள் என்ன?
When you read a verse like that, you stop to think.
நீங்கள் இப்படி போன்ற ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் நிறுத்தி அதை சிந்தித்து
ரஷ் ஆஃப் டு தி நெக்ஸ்ட் வெர்ஸ்
அப்படி வாசிக்கலாம் அல்லது அடுத்த வசனத்துக்கு ஓடி விடுகிறீர்களா?
See, unfortunately this punctuation is a bit wrong here in the
துரதிருஷ்டவசமாக இங்கேயும் அங்கேயும் போடப்பட்டிருக்கிற அந்த கமா புள்ளி எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கிறது.
I want to explain exactly what Jesus was saying.
இயேசு என்ன சொல்கிறார் சொன்னார் என்பதை அப்படியே நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன்.
Jesus was saying,
இயேசு சொல்கிறார்,
many will come,
अनेகர் வருவார்கள்,
and say that he is the Christ.
இவர்தான் கிறிஸ்து என்று சொல்வார்கள்.
See, Christ is the name for Messiah.
கிறிஸ்து என்கிற பெயரானது மேசியாவை குறிக்கிறது.
And many Jews said Jesus is not the Messiah.
அநேகர் என்ன சொன்னார்கள்? இயேசு மேசியா அல்ல என்று
சொன்னார்கள். No, that's a lie.
அது பொய் என்று சொல்றார்கள்.
But Christians say,
கிறிஸ்தவர்கள் சொல்றார்கள்,
Jesus is the Messiah.
இயேசு தான் மேசியா.
So Jesus was saying,
இயேசு சொல்றார்,
in the last days,
கடைசி நாட்களிலே,
it's not these people who say I am not the Messiah, they are not your deceivers.
நான் மேசியா அல்ல என்று சொல்றார்களே, அவர்கள் உங்களை வஞ்சிக்கிறவர்கள் அல்ல.
People will come and say I am the Messiah and then they'll deceive you.
நான் தான் மேசியா என்று சொல்வார்கள், அப்பொழுது அவர்கள் உங்களை வஞ்சிப்பார்கள்.
They are not saying they themselves are the Messiah, they are saying Jesus is the Messiah.
அவர்கள் தாங்கள் தான் மேசியா என்று சொல்ல மாட்டார்கள், அவர்கள் இயேசுவை பார்த்து அவர்தான் மேசியா என்று சொல்வார்கள்.
Now read it again.
மீண்டும் வாசிங்க.
Jesus saying many will come in my name
அநேகருடைய நாமத்தினாலே வருவார்கள்
and say that I am the Messiah
நான் தான் மேசியா என்று சொல்வார்கள்.
That means they agree Jesus is the Messiah.
Yes, மேசியா என்று பேர் சொல்கிறார்.
And then they will deceive you.
அதற்கு பிறகு அவர்கள் உங்களை வஞ்சிப்பார்.
Now you understood that verse?
இப்போ விளங்கி விட்டதா?
They come with the Bible.
வேதத்தை எடுத்துக்கொண்டு வருவார்கள்.
Say Jesus is the only way of salvation.
இயேசு மட்டுமே இரட்சிப்புக்கு வழி என்று சொல்வார்கள்.
You say he is a true prophet of God.
இவர் மெய்யான தேவனுடைய தீர்க்கதரிசி என்று நீங்கள் சொல்வீர்கள்.
Then he will deceive you.
அதற்கு பிறகு அவர் உங்களை வஞ்சிக்க ஆரம்பிப்பார்.
Have you ever thought that somebody can deceive you who takes the Bible and says that Jesus is the way of salvation?
யாராவது வேதத்தை எடுத்துக்கொண்டு இயேசுதான் இரட்சிப்புக்கு வழி என்று சொல்லி அதற்கு பிறகு வஞ்சிக்க முடியும் என்று எண்ணியிருக்கிறீர்களா?
And then
பிறகு
a second time
இரண்டாவது
verse 11
பதினோராம் வசனம்
many false prophets will arise and mislead many
அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள்.
Now if you want to deceive a Christian you cannot come with any other religious book, you have to come with the Bible.
ஒரு கிறிஸ்தவனை நீங்கள் வஞ்சிக்க வேண்டுமா? வேறு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் வஞ்சிக்க முடியாது, வேதத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் தான் வஞ்சிக்க முடியும்.
See, nobody can give you a brown paper and say this is a 100 rupee note.
யாருமே உங்களிடத்தில் வந்து ஒரு பிரவுன் பேப்பரை கொடுத்துவிட்டு இது 100 ரூபாய் நோட் என்று சொல்லி ஏமாற்ற முடியுமா?
Can't be deceived.
நீங்கள் வஞ்சிக்கப்பட முடியாது.
So to deceive a person you must bring something that looks exactly like a 100 rupee note.
ஆகவே ஒரு மனிதனை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் 100 ரூபாய் நோட்டை போலவே இருக்கிற ஒன்றை கொண்டு வர வேண்டும்.
So to deceive a Christian you must come with the Bible.
ஒரு கிறிஸ்தவனை வஞ்சிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வேதத்தை வைத்துக்கொண்டு
வர வேண்டும். Jesus is the only way of salvation.
இயேசு மட்டுமே இரட்சிப்புக்கு வழி என்று சொல்ல வேண்டும்.
Then you can deceive them.
அதற்கு பிறகு அவர்களை வஞ்சிக்க முடியும்.
That's what he said. Many false prophets will arise.
அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள்.
A third time.
மூன்றாவது முறை
சொல்றார். Verse 24.
24 ஆம் வசனம்.
False Christ will arise.
கள்ள கிறிஸ்துக்களும் எழும்புவார்கள்.
And they will show great signs and wonders to mislead if possible even the elect.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
I have told you in advance verse 25.
25வது வசனத்தை பாருங்கள். இதோ முன்னதாகவே நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்.
He never spoke about wars and earthquakes 3 times.
யுத்தங்களையும் பூமி அதிர்ச்சிகளையும் குறித்து 3 முறை அவர் சொல்லவில்லை.
He never spoke in about the gospel of the kingdom being preached 3 times only once.
தேவனுடைய சுவிசேஷம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் என்கிற காரியத்தை 3 முறை சொல்லவில்லை, ஒரு முறை தான் சொன்னார்.
But deception he spoke first of all and 3 times.
ஆனால் வஞ்சனை வஞ்சிப்பார்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்பதை காரியத்தை முதலாவதாகவும் சொன்னார், 3 முறையும் சொல்லியிருக்கிறார்.
So if you really believe that Christ is coming soon.
ஆகவே உண்மையாலுமே இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால்
first of all you'll purify yourself as he is pure more zealously.
முதலாவதாக அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் தீவிரமாக உங்களை சுத்திகரித்துக் கொள்வீர்கள்.
You will eliminate lusting with your eyes completely.
உங்களுடைய கண்களில் இச்சையாலே பார்ப்பதை முற்றிலுமாய் நீக்கிவிடுங்கள்.
Eliminate anger completely.
கோபத்தை முற்றிலுமாய் நீக்கிவிடுங்கள்.
Eliminate internet pornography completely.
இணையதளத்திலே பார்க்கக்கூடிய ஆபாசமான
நாவை அடக்க ஆரம்பிப்பீர்கள். பியூரிஃபை யுவர் செல்ஃப் அஸ் ஜீசஸ் இஸ் பியூர்.
இயேசு சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல உங்களையும் நீங்கள் சுத்திகரித்துக் கொள்வீர்கள்.
That's number 1.
இதுதான் முதலாவது காரியம்.
You purify your personal life.
உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை சுத்திகரிப்பு.
Your family life.
உங்கள் குடும்ப வாழ்க்கையை சுத்திகரிப்பு.
Your office life.
உங்கள் அலுவலக வாழ்விலே.
The way you behave in the bus and the train.
நீங்கள் பஸ்லேயும் ட்ரெயினிலேயும் நடந்து கொள்கிற விதத்திலே.
With other selfish people.
மற்ற சுயநலக்காரர்களோடு கூட எப்படி நடந்து கொள்வீர்கள்?
You don't behave like them.
நீங்கள் அவர்களைப் போலவே நடந்து கொள்ளாமல் இருப்பீர்கள்.
When you're driving the scooter or the car and people don't follow the rules of the road. You will not get angry like them.
நீங்கள் காரையோ ஸ்கூட்டரை ஓட்டிக்கொண்டு போகிறீர்கள், நெருக்கம் நிறைந்த சாலைகளிலே அங்கே விதிகளை மீறுகிற மக்களை பார்த்து நீங்கள் அவர்களைப் போலவே நீங்களும் கோபப்பட மாட்டீர்கள்.
Christianity is tested on the road.
உங்களுடைய கிறிஸ்தவமானது சாலைகளிலே
சோதிக்கப்படுகிறது,
அலுவலகங்களிலே சோதிக்கப்படுகிறது,
உங்களுடைய
குடும்பத்திலே.
Not in the church.
சபையிலே அல்லவே
அல்ல. In the church even a Judas Iscariot will look very holy.
சபையிலே வரும்பொழுது யூதாஸ் காரியத்தையும் கூட பரிசுத்தமானே போல காட்சி தருவான்.
So first you'll purify yourself
முதலாவதாக உங்களை நீங்களே சுத்திகரித்துக்
கொள்வீர்கள்.
இரண்டாவதாக
you will always be on the alert for deception.
எப்பொழுதுமே நீங்கள் வஞ்சனைக்கு விரோதமாக நீங்கள் சுதாரிப்பாக எச்சரிக்கையாக இருப்பீர்கள்.
You say, Lord, is this the true gospel?
ஆண்டவரே இதுதான் மெய்யான சுவிசேஷமா?
Am I being deceived here?
இங்கே நான் வஞ்சிக்கப்படுகிறேனோ?
True Christian will be alert.
ஒரு மெய்யான கிறிஸ்தவன் எப்பொழுதும் எச்சரிப்பாக இருப்பான்.
Let me show you another verse.
இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1 Timothy chapter 4.
1 தீமோத்தேயு 4 அதிகாரம்.
There were certain things that Jesus said that are repeated by the apostles.
அப்போஸ்தலர்களாலே பலமுறை திருப்பி திருப்பி சொல்லப்பட்ட காரியங்களை நாம் வாசிக்கிறோம்.
1 Timothy 4 verse 1.
1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1 வசனம்.
Speaking about the last days.
மீண்டும் கடைசி நாட்களை குறித்து பேசப்பட்டிருக்கிறது.
It says here the Holy Spirit speaks explicitly that in the latter times some will fall away from the faith paying attention to deceitful spirits.
ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே குத்துண்ட சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று 1 Timothy 4:1 வாசிக்கிறோம்.
They will fall away from the faith.
அவர்கள் விசுவாசத்தை விட்டு விழுந்து விடுவார்கள்.
Now some people say if you are once in the faith you can never fall away.
ஒரு சிலர் சொல்றது என்னவென்றால் விசுவாசத்திலே வந்து விட்டால் விழவே மாட்டீர்கள் என்று.
I don't believe that. I believe the Bible.
நான் அதை நம்புவதில்லை, நான் வேதத்தை நம்புகிறேன்.
I believe what the Bible says, you can fall away from the faith.
விசுவாசத்திலிருந்து நீங்கள் விலகி விட முடியும், விலகி விட முடியும்.
You can be in the faith and you can fall away from the faith.
நீங்கள் விசுவாசத்திலே ஒரு காலத்தில் இருந்து விசுவாசத்தை விட்டு விலகி விட முடியும்.
If you don't believe that, it's because you have listened to preachers more than you have read the Bible.
இதை நீங்கள் நம்பவில்லை என்று சொன்னால் வேதத்தை காட்டிலும் அதிகமாக பிரசங்கியாரை நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள். ஆகவே தான் நான் சொல்வதை நம்புவதில்லை.
Many years ago, a few years ago, I asked the Lord.
ஒரு சில ஆண்டுகள் முன்பதாக நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன்.
I said, Lord, what shall we do with the so many Christians nowadays who listen to television Christian preachers more than read the Bible?
Andavare indraiki vedathai adhigamaga vaasippadai kaatlum adhigamadhigamaga TV le varakkudiya prasangiyarudaiya prasangathai kettukondirukkaraley andavare ivargalai kuritha enna endra andavare
kettaen. They are getting their doctrines by hours of watching Christian television rather than by hours of reading the Bible.
மணிக்கணக்காக வேதத்தை வாசிப்பதிலிருந்து ஒரு உபதேசத்தை பெறுவதை காட்டிலும் அதிக மணிக்கணக்காக டிவி பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்டு தங்கள் உபதேசங்களை பெற்றுக்
கொள்கிறார்களே.
எனக்கென்று தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். அவர்களுக்கு வேதம் இருக்கிறது, அதை அவர் வாசிக்கவில்லை என்றால் அவர்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள்.
They deserve to be deceived.
அவர்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு ஏற்ற மக்கள்.
Because they value the word of some man on television than the Holy Spirit's word in the Bible which they've got in their own houses.
தங்களுடைய சொந்த வீடுகளிலே வைத்திருக்கிறார்களே அந்த வேத வசனத்திலே வரக்கூடிய ஆவியாருடைய வார்த்தையை காட்டிலும் அதிகமாக டிவி பிரசங்கியார்களை கேட்டு அந்த வார்த்தையை தான் நம்புகிறார்கள்.
Some of you tell me honestly.
உங்களில் ஒரு சிலர் நேர்மையாக சொல்லுங்கள் பார்ப்போம்.
Answer to yourself.
உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லிக் கொள்ளுங்கள்.
Don't you watch Christian television more than you read the Bible?
வேதத்தை நீங்கள் வாசிக்கிற நேரத்தை காட்டிலும் அதிக மணி நேரம் நீங்கள் டிவி தானே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், பிரசங்கியாரை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
Let me tell you what Jesus says.
இயேசு சொல்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
You will be deceived and you deserve to be deceived.
நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள், வஞ்சிக்கப்படுவதற்கு தகுதியான மக்கள்.
Because you honor the word of man more than the word of God.
தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் மனிதனுடைய வார்த்தையை நீங்கள் அதிகமாக கனப்படுத்துகிறீர்கள்.
I don't have cable television in my home.
என் வீட்ல டிவி இல்லை.
I have no time to watch television.
அதை கவனிப்பதற்கு நேரம் இல்லை.
I still know so little of the Bible even though I've read it for 50 years.
50 ஆண்டுகளாக நான் வேதத்தை வாசித்திருந்தாலும் இன்னும் சற்று குறைவாக தான் அறிந்திருக்கிறேன்.
But I took cable television for 1 year in my house to watch what all these preachers are preaching.
ஆனால் இந்த டிவி பிரசங்கியாரம் என்னதான் பிரசங்கிக்கிறார் என்பதை கவனிப்பதற்காகவே ஒரு வருஷம் கேபிள் கனெக்ஷனை வாங்கினேன்.
And I watched all of them.
ஒன்று விடாமல் கவனித்தேன்.
Because the Lord's commission was me, you have to preach and expose what other people are saying wrong.
தேவன் எனக்கு என்ன சொன்னார் என்று சொன்னால் மற்ற மக்கள் பிரசங்கிக்கிற தவறான காரியங்களை மக்களுக்கு நீ பிரசங்கித்து வெளிப்படுத்த வேண்டும்
என்று சொன்னார். So I needed to know what they are preaching and flooding India with.
ஆகவே அவர் என்ன காரியத்தை பிரசங்கித்து இந்திய தேசத்தை நிரப்புகிறார் என்பதை கண்டுபிடிக்க
விரும்பினேன். And I also wanted to know what they are not preaching.
அவள் என்ன பிரசங்கிப்பதில் என்பதையும் அறிந்து கொள்ள விரும்பினேன்.
They never preach about overcoming the love of money.
பண ஆசை மேற்கொள்வதை குறித்து அவள் பிரசங்கிப்பதே இல்லை.
Because they love money themselves.
என்றால் தாங்களாகவே பணத்தை நேசிக்கிறார்கள்.
They never teach you about overcoming anger.
கோபத்தை மேற்கொள்வது எப்படி என்று ஒரு காலம் போதிப்பதில்லை.
Because they get angry themselves.
தாங்களாகவே கோபப்படுகிறவர்களாக
இருக்கிறார்கள். They never preach strongly that if you lust after a woman you can go to hell.
நீங்கள் ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் நீங்கள் நரகத்துக்கு செல்வீர்கள் என்பதை பிரசங்கிப்பதில்லை.
Even though Jesus taught that in Matthew 5.
இயேசு 5வது அதிகாரத்தில் பிரசங்கித்திருந்தாலும் கூட.
So I learnt in 1 year all that is being preached.
ஆகவே என்னெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறது என்பதை ஒரு ஆண்டிலே கற்றுக்கொண்டேன்.
And that helped me to know what I have to preach now.
இப்பொழுது நான் என்ன பிரசங்கிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கு அது எனக்கு உதவி செய்கிறது.
The spirit everything is written in the Bible is from the Holy Spirit.
வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா காரியங்களும் ஆவியானவர் தான்
கொடுத்தார். Then why does it say here in verse 1 the Holy Spirit explicitly says?
ஆனால் ஏன் இங்க 4:1 ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி என்று சொல்லியிருக்கிறார்?
Supposing you get a 10 page letter from your father.
உங்க அப்பாவிடத்திலிருந்து 10 பக்கம் கொண்ட ஒரு கடிதம் வருகிறது.
And 3 or 4 lines are underlined.
அதுல 3-4 வரிகள் மட்டும் அடிக்கோடிடப்பட்டிருக்கிறது.
10 pages
பத்து பக்கங்கள்
and some things are underlined.
ஒரு சில வசன வார்த்தைகள் மட்டும்
you can be pretty sure it's all your father's letter, but these four lines are very important.
அந்த தாப்பனாரிடம் வந்த கடிதங்களிலே இந்த நான்கு வரிகள் அதிக முக்கியமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
So that is the meaning of this.
அதுதான் இந்த வசனம்.
Everything is from the Holy Spirit.
எல்லாமே பரிசுத்த ஆவியானவர்
வருகிறது. But here the Holy Spirit is underlining something.
ஆனால் இங்கே ஏதோ ஒரு காரியத்தை ஆவியானவர் அடிக்கோடிடுகிறார்.
In the last days there'll be so many deceitful spirits.
கடைசி நாட்களிலே அநேக வஞ்சிக்கிற ஆவிகள் வரும்.
Same thing Jesus said.
அதே காரியத்தை இயேசுவும் சொன்னார்.
Let's turn to 2 Thessalonians chapter 2.
2 தெசலோனிக்கேயர் 2 ஆம் அதிகாரம்.
It speaks about the last days and the antichrist rising up.
கடைசி நாட்களில் அந்திக்கிறிஸ்து எழும்புகிற காலங்களை குறித்து வாசிக்கிறோம்.
He's called the lawless one in verse 8.
8 ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவன் அக்கிரமக்காரன்.
And his coming is going to be with the activity of Satan and power and signs and false wonders and deception of wickedness, verse 10. 9 and 10.
9 10 வசனம் வாசிக்கிற போல அக்கிரமக்காரனுடைய வருகையினாலும் வல்ல சகல வல்லமை அடையாளங்கள் அற்புதங்கள் அநீதியினாலே உண்டாகிற வஞ்சங்கள் எல்லாம் இருக்கும் என்று
பார்க்க. Deception.
வஞ்சனைகள்.
In the last days.
கடைசி நாட்களிலே.
How many times it comes.
எத்தனை முறை வருகிறது பாருங்க.
Deceitful spirits.
வஞ்சிக்கிற ஆவிகள்.
I asked the Lord once.
ஒரு முறை ஆண்டவரை கேட்டேன்.
I said, Lord, why have you allowed all these deceitful spirits to come into Christendom?
கிறிஸ்தவத்துக்குள்ளே ஏன் ஆண்டவரே இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் எல்லாம் வருவதற்கு அனுமதித்தீர்?
The Lord says, I want to test my people to see how many people will listen to man and how many people will listen to my word.
எத்தனை பேர் மனுஷனுடைய வார்த்தைக்கும் எத்தனை பேர் என்னுடைய வார்த்தைக்கும் செவி கொடுப்பார்கள் என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்காக என்று சொன்னார்.
I want to say to all of you in Jesus name.
எல்லாருக்கும் இயேசு நாமத்தினாலே சொல்கிறேன்.
Beware of listening to men who cannot show you from the word what God has said.
தேவன் என்ன சொன்னார் என்பதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து சொல்லக்கூடாத மக்கள் பிரசங்கிப்பதிலே நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும்.
Who is a disciple?
சிஷ்யன் என்பவன் யார்?
One who is always learning from the master and following him.
ஒரு எஜமானிடத்திலிருந்து எப்பொழுதே கற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவன் தான் சிஷ்யன்.
Are you always learning?
நீங்கள் எப்பொழுதே கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறீர்களா?
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Let's bow our heads before God.
நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Help us to honor you, the name of Jesus in this country.
இந்த தேசத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
To show forth the real Jesus Christ.
உண்மையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்திற்கு காண்பிக்கட்டும்.
To trust you to provide all our needs.
எங்கள் எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு உம்மிலே நம்பிக்கை வைக்க கூடியவர்களாக
மாற்றும். Spiritual, physical, material, everything.
ஆவிக்குரிய சரீர பொருளாதார தேவைகள் எல்லாவற்றுக்கும் உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே.
We know you will do it.
நீர் அதை செய்வீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
In Jesus name.
இயேசு நாமத்தில் பிதாவே.
Amen.
Amen.
பரிசுத்த ஆவியின் நிறைவு பரிசுத்தமானதொரு வாழ்வு பரிசுத்த ஆவியின் நிறைவு பரிசுத்தமானதொரு வாழ்வு வெற்றியின் ஜீவியம் கொள்ள இயேசு அழைக்கிறார் இணங்கி செல்ல வெற்றியின் ஜீவியம் கொள்ள இயேசு அழைக்கிறார்